நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வீட்டு உபயோக கழிவுகளை அகற்றும் திட்டம் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் எத்னிக் கம்யூனிட்டிஸ் கவுன்சில் ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் அமைப்பைச் சேர்ந்த மணி ராமசாமி அவர்களுடன் உரையாடுவோம். வணக்கம் மணி ராமசாமி அவர்களே.
வணக்கம்.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் வீட்டு உபயோக கழிவுகளை அகற்றும் திட்டம் பற்றி நாம் இன்று உரையாடவிருக்கிறோம். இந்த திட்டத்தின் பின்னணி பற்றி எங்களுக்கு முதலில் சொல்ல முடியுமா?
அதாவது இந்த என்வைரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையமானது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் வாழும் மக்களின் நலத்தினை கருத்தில் கொண்டு அவர்களின் வீடுகளில் உண்டாகும் கழிவுகளை அகற்றுவதற்காக தற்காலிக துப்புரவு மையங்கள் மற்றும் நிரந்தர சமூக மறுசுழற்சி மையங்கள் என்ற இரண்டு முக்கியமான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். சுற்றுச்சூழல் மற்றும் மனித ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்காமல் வீட்டு கழிவுகளை மிகவும் பாதுகாப்பான முறையில் அகற்றி அதே கழிவுகளை மனித வள மேம்பாட்டு மீட்பு பணிகளுக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும்.
சரி, இந்த கழிவுகளை அகற்றும் திட்டம் எப்படி மேற்கொள்ளப்படுகிறது?
நியூ சவுத் வேல்ஸ் மாநில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையமானது சிட்னி மற்றும் சிட்னியை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் அங்கங்கே உள்ள உள்ளூர் நகராட்சி மற்றும் ஒப்பந்தக்காரர்களுடன் இணைந்து இந்த சுத்தம் செய்தல் பணியை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார்கள். மக்கள் தங்களின் வீட்டு கழிவுகளை தங்கள் வாகனங்களின் மூலம் மிகவும் எளிதாகவும் இலவசமாகவும் விட்டுச் செல்வதற்காக அனைத்து வசதிகளும் கூடிய ஒரு பொதுவான இடத்தை தேர்வு செய்து அந்த மையங்கள் எந்த நாளில் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் செயல்படும் என்று முன்கூட்டியே விளம்பரப்படுத்தி அதன்படி செயல்படும் ஒரு தற்காலிக ஏற்பாடுதான் இந்த வீட்டு கழிவுகளை அகற்றும் திட்டமாகும். முக்கியமாக இந்த திட்டமானது வார இறுதி நாட்களில் காலை 9 மணிக்கு ஆரம்பித்து மாலை 3:30 மணி வரை செயல்படுத்துவார்கள். அந்த குறிப்பிட்ட நாளில் மக்கள் தங்களின் வீடுகளில் உபயோகித்த தேவையற்ற இரசாயன கழிவுகளை தங்களின் வாகனத்தில் பாதுகாப்பான முறையில் அங்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அங்கு சென்றபின் அவர்கள் வாகனத்தை விட்டு இறங்க வேண்டிய அவசியமில்லை. வாகனத்தின் மூடகத்தை, அதாவது பூட்டை திறந்தால் ஒப்பந்தக்காரர்கள் தள்ளுவண்டியின் உதவியுடன் வாகனத்திலிருந்து கழிவுகளை பெற்று அந்த கழிவுகளை தரவாரியாக பிரிக்கும் இடத்திற்கு எடுத்துச் செல்வார்கள். அங்கு கொண்டு செல்லப்பட்ட இரசாயன கழிவுகளை வெவ்வேறாக பிரித்து மறுசுழற்சி மையம் அல்லது மறு பயன்பாட்டு மையம் அல்லது பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தும் மையம், இதில் ஏதாவது ஒரு மையத்திற்கு அந்த கழிவுகளை எடுத்துச் செல்வார்கள். அந்தந்த மையங்களில் கழிவுகளை அதன் தன்மைக்கு ஏற்ப பயன்படுத்துவார்கள்.
என்னென்ன மாதிரியான கழிவுகளை பற்றி நாம் பேசுகிறோம், அதே போன்று அவற்றை நாங்கள் எப்படி அகற்றலாம்?
முக்கியமாக வீட்டை தூய்மையாக்கும், அதாவது ஹவுஸ் ஹோல்ட் கிளீனர்ஸ், வர்ணங்கள், பெயிண்ட்ஸ், மோட்டார் வாகன எண்ணெய்கள் அதாவது மோட்டார் ஆயில்ஸ், சமையல் எண்ணெய்கள், கார் மற்றும் பயன்படுத்திய பேட்டரிகள், பொழுதுபோக்கு நடவடிக்கை ரசாயன பொருட்கள் அதாவது ஹாபி கெமிக்கல்ஸ், தோட்டத்தில் பயன்படுத்தும் ரசாயன பொருட்கள் அதாவது கார்டன் கெமிக்கல், எரிவாயு கலன்கள் கேஸ் பாட்டில்ஸ், இவை அனைத்தும் நாம் ஒவ்வொருவரும் நம் வீடுகளில் பயன்படுத்தும் ரசாயன பொருட்கள். இந்த கழிவுகளில் ஏதாவது மீதப்பட்டாலோ அல்லது உபயோகிக்கவில்லை என்றாலோ அவற்றை நகராட்சி குப்பை தொட்டியில் போட்டால் அந்த கழிவுகள் சுற்றுச்சூழலை பாதிக்கும் அபாயம் உண்டு. அதனால் அப்படி தேவையற்ற கழிவுகளை வீட்டின் ஒரு மூலையில் பாதுகாப்பான முறையில் சேகரித்து வைத்து அப்படி சேகரித்த கழிவுகளை ஒரு குறிப்பிட்ட நாளில் மிகவும் பாதுகாப்பாக வாகனத்தின் மூலம் எடுத்துச் சென்று தற்காலிக மையங்களில் இலவசமாக விட்டுச் செல்லலாம். இந்த திட்டமானது வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய நாம் முன்னரே கூறிய இரசாயன கழிவுகளுக்கு மட்டுமே. அதனால் மேற்கூறிய ஒவ்வொரு கழிவு வகையிலும் அதிகபட்சமாக 20 கிலோகிராம் அல்லது 20 லிட்டர் கழிவுகள் இலவசமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதேபோல் பேட்டரியாக இருந்தால் அதிகபட்சமாக 10 கிலோகிராம் வரை ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த தற்காலிக இரசாயன கழிவுகளை அகற்றும் திட்டம் பெயிண்ட் பேக் என்ற நிறுவனத்தின் ஆதரவுடன் செயல்படும் இடங்களில் 100 லிட்டர் வரையிலான வர்ணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்.
இந்த கழிவுப் பொருட்களை நாங்கள் சாதாரணமாக குப்பைகளை போடுகின்ற அந்த பின்னுக்குள் போட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லுங்கள்.
இந்த ரசாயன கழிவுப் பொருட்களை தவறாக நம் வீட்டில் உள்ள சிவப்பு நிற குப்பை தொட்டியிலோ அல்லது கழிவு நீர் சாக்கடையிலோ போடுவதனால் அந்த ரசாயன பொருட்கள் நம் சுற்றுச்சூழலை பாதிக்கும் அபாயம் உண்டு. அப்படி செய்வது மிகவும் அபாயகரமானது. ஏனென்றால் அந்த கழிவுப் பொருட்கள் கழிவு மையத்தில் பணியாற்றும் பணியாளர்களை பாதிக்கலாம், அல்லது கழிவு நீர் சுத்திகரிப்பு மையங்களை மாசுபடுத்தலாம், குடிநீரை மாசுபடுத்தலாம், குழந்தைகள் மற்றும் வீட்டு செல்ல பிராணிகளை பாதிக்கலாம். அதனால் கழிவுப் பொருட்களை நிலத்தில் கொட்டி மண்ணையும் சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்துவதை விட இந்த கழிவுப் பொருட்களில் பலவற்றை மறுசுழற்சி செய்யலாம் அல்லது மறுபடியும் பயன்படுத்தலாம் மறுசுழற்சி மையத்திற்கு எடுத்துச் செல்வதன் மூலம்.
சரி, இப்போது இந்த கம்யூனிட்டி ரீசைக்ளிங் சென்டர் ப்ரோக்ராம் இதை பற்றி பார்ப்போம். கம்யூனிட்டி ரீசைக்ளிங் சென்டர் செயற்திட்டம் எவ்வாறு நடைபெறுகிறது என்று விளக்குங்கள்.
நாம் இதுவரை கூறிய தற்காலிக சுத்திகரிப்பு அல்லது சேகரிப்பு மையத்திற்கு மாறாக நிரந்தரமாக ஒரு இடத்தில் ரசாயன பொருட்கள் மற்றும் கழிவுகளை எப்பொழுதும் இலவசமாக மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் திட்டம்தான் சமூக மறுசுழற்சி திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் மறுசுழற்சியை அதிகரிப்பதற்காக அரசு சுமார் 70 மில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. இது போன்ற தற்காலிக கழிவுகளை சேகரிக்கும் திட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கும், அது மட்டுமல்லாமல் வரும் காலங்களில் இன்னும் புதிய நிரந்தர மறுசுழற்சி மையங்களை திறப்பதற்கும், மக்களிடம் கழிவுகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும், இது போன்ற திட்டங்களை கண்காணிப்பதற்கும் இந்த 70 மில்லியன் டாலர் நிதி உதவி செலவிடப்படுகின்றது.
இந்த கம்யூனிட்டி ரீசைக்ளிங் சென்டரில் என்னென்ன மாதிரியான கழிவுப் பொருட்களை கொண்டு சென்று போடலாம்?
அதாவது இந்த நிரந்தரமான கழிவு மையங்களுக்கு வர்ணங்கள், எரிவாயு கலன்கள், தீயணைப்பான்கள், புகை எச்சரிக்கை மணிகள் அதாவது ஸ்மோக் டிடெக்டர்ஸ், எண்ணெய்கள் வாகன எண்ணெய்கள் அல்லது குக்கிங் ஆயில் என்று சொல்லக்கூடிய சமையல் எண்ணெய்கள், ஒளிர் விளக்குகள் ஃப்ளோரசன்ட் குளோப்ஸ் அண்ட் டியூப்ஸ், பேட்டரிகள், நச்சு பொருட்கள் இவை அனைத்தும் சமுதாய மறுசுழற்சி மையங்களில் இலவசமாக பெற்றுக்கொள்ளப்படும். இதற்கான அனைத்து செலவுகளையும் நியூ சவுத் வேல்ஸ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம் ஏற்றுக்கொள்கிறது. இது தவிர சில சமுதாய மறுசுழற்சி மையங்களில் எலக்ட்ரானிக் வேஸ்ட் என்று சொல்லக்கூடிய மின்னணு கழிவுகள், மெத்தைகள் மற்றும் சில மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதற்காக ஒரு சிறு தொகையை செலுத்த வேண்டியிருக்கும். அதனால் மக்கள் எந்தெந்த மையங்களில் எந்த வகையிலான பொருட்களை விட்டு செல்லலாம் என்ற முழு தகவல்களையும் இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். இந்த சமுதாய மறுசுழற்சி மையங்கள் அனைத்தும் வீட்டு பயன்பாட்டில் உள்ள கழிவுப் பொருட்களை மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் ஒவ்வொரு வகையான கழிவுப் பொருட்களிலும் மேற்கூறியபடி அதிகபட்சமாக 20 கிலோகிராம் அல்லது 20 லிட்டர் வரை ஏற்றுக்கொள்வார்கள். மின்கலன்கள் என்றால் முன்னரே கூறியபடி 10 கிலோகிராம் வரை ஏற்றுக்கொள்வார்கள்.
இந்த கம்யூனிட்டி ரீசைக்ளிங் சென்டர்ஸ் பற்றி மக்கள் எங்கே அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுங்கள்.
அதாவது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இதுவரை 98 சமுதாய மறுசுழற்சி மையங்கள் வெவ்வேறு இடங்களில் செயல்பட்டு வருகின்றன. வருகின்ற நடப்பு ஆண்டில் மேலும் சில மையங்களை திறக்க இருக்கின்றார்கள். இந்த தற்காலிக சேகரிப்பு மையங்கள் எங்கெங்கு எந்த நேரத்தில் எந்த வகையான பொருட்களை பெற்றுக்கொள்வார்கள் என்றும், அதேபோல் சமுதாய மறுசுழற்சி மையங்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் www.cleanout.com.au என்ற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலதிக தகவல்களுக்கு சுற்றுச்சூழல் தொலைபேசி எண் 1315555 தொடர்பு கொள்ளவும், அல்லது உங்களின் உள்ளூர் நகராட்சி தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். ஒவ்வொரு புதிய மையம் திறக்கப்படும் பொழுது அது பற்றிய அனைத்து தகவல்களும் இணையதளத்தில் அவ்வப்பொழுது சேர்க்கப்படும்.
என்னுடைய பகுதியில் இந்த கம்யூனிட்டி ரீசைக்ளிங் சென்டர் இல்லை என்று சொல்லி சொன்னால் எப்படி என்னுடைய வீட்டு கழிவுகளை நான் சென்று போடுவது?
நீங்கள் உங்களின் வீட்டில் உபயோகித்த கழிவுகளை நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் உள்ள 98 சமுதாய மறுசுழற்சி மையங்களில் எங்கு வேண்டுமானாலும் கொண்டு சென்று கொடுக்கலாம். அவர்கள் இலவசமாக பெற்றுக்கொள்வார்கள். அதேபோல் எந்த இடத்திலும் நடைபெறும் தற்காலிக கழிவு சேகரிப்பு மையங்களிலும் உங்களின் வீட்டு கழிவுப் பொருட்களை விட்டு செல்லலாம். அடுத்த கழிவுப் பொருட்கள் சேகரிப்பு முகாம் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எந்த நாளில் நடக்க இருக்கின்றது, எந்த வகையான ரசாயன கழிவுப் பொருட்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அனைத்து தகவல்களையும் www.cleanout.com.au என்ற இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
சிட்னி மற்றும் அதை ஒட்டிய இடங்களில் எங்கெங்கே இந்த கம்யூனிட்டி ரீசைக்ளிங் சென்டர்ஸ் இருக்கின்றன என்று சொல்லுங்கள்.
முக்கியமாக சிட்னி மாநகரில் கீழ்கண்ட இடங்களில் சமுதாய மறுசுழற்சி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 5 Dock, லேக்ஹார்ட், செயின்ட் பீட்டர்ஸ், மெட்ராவில், லிவர்பூல், செயின்ட் மேரிஸ், சவுத் வின்சர், அட்டார்மன், தோன்லி. இந்த மையங்களின் தொலைபேசி எண், செயல்படும் நாட்கள், நேரம் மற்றும் எந்த வகையான கழிவுப் பொருட்களை விட்டு செல்லலாம் என்ற அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள www.cleanout.com.au என்ற இணையதளத்தை பார்வையிடவும். மேற்கொண்டு இன்னும் நிறைய மையங்களை திறக்க அரசு முயற்சி மேற்கொண்டு வருகின்றது. வரும் நடப்பு ஆண்டில் புதிய மையங்கள் திறக்கப்படும். ஒவ்வொரு புதிய மையம் திறக்கப்படும் பொழுது அது பற்றிய அனைத்து தகவல்களும் இணையதளத்தில் சேர்க்கப்படும்.
நாங்கள் வீட்டு கழிவுகளை அகற்றுவது பற்றி பார்த்தோம். வணிக இடம் ஒன்றில் ஒரு நிறுவனத்தில் உள்ள கழிவுகளை எவ்வாறு சரியான முறையில் அகற்றுவது?
நீங்க சொன்னபடி இதுவரை பார்த்த தற்காலிக கழிவு சேகரிப்பு மையங்களிலோ அல்லது நிரந்தர சமுதாய மறுசுழற்சி மையங்களிலோ வணிக மையங்களின் கழிவுப் பொருட்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வணிக மையங்களின் மறுசுழற்சி அல்லது ரசாயன கழிவுகளை எப்படி அகற்றுவது, அதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள www.businessrecycling.com.au என்ற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
இப்போது கோவிட் பரவல் எங்கும் காணப்படுவதால் நாம் ரட் எனப்படுகின்ற ஆன்டிஜென் பரிசோதனைகளை வீடுகளிலேயே மேற்கொள்கின்றோம். இந்த ரட் கிட்ஸ், இந்த ரட் உபகரணங்களை நாம் பயன்படுத்திவிட்டு எப்படி சரியான முறையில் அப்புறப்படுத்துவது என்று சொல்லுங்கள்.
இன்றைய கோவிட் சூழலுக்கு மிகவும் முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றீர்கள். ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த சோதனை செய்து முடித்த பின் அதன் பாகங்கள் அனைத்தையும் ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு சீலிட்டு நம் வீட்டில் உள்ள சிகப்பு நிற மூடியுடன் கூடிய நகராட்சி குப்பை தொட்டியில் போடவும். இப்படி செய்வதன் மூலம் இதனால் நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பினும் அதை ஓரளவுக்கு குறைக்கலாம். அட்டை பெட்டி மற்றும் இதர காகித பொருட்களை மஞ்சள் நிற மூடியுடைய மறுசுழற்சி பெட்டியில் போடவும்.
அதே போன்று முகக்கவசங்கள் நாம் அனைவரும் பயன்படுத்துகிறோம். இந்த முகக்கவசங்களை சரியான முறையில் அப்புறப்படுத்துவது எப்படி?
பயன்படுத்திய முகக்கவசங்களை சிவப்பு நிற மூடியுடன் கூடிய நகராட்சி குப்பை தொட்டியில் போடுவது சாலச் சிறந்தது.
இதேவேளை சாஃப்ட் பிளாஸ்டிக், அவற்றை சரியாக எப்படி அப்புறப்படுத்துவது?
மிகவும் மிருதுவான பிளாஸ்டிக் பைகளை கோல்ஸ் மற்றும் உல்வோர்த் அங்காடிகளின் முகப்பில் வைக்கப்பட்டுள்ள சேகரிப்பு பெட்டியிலோ அல்லது மறுசுழற்சி பெட்டியிலோ போடவும். அந்த பெட்டிகளில் எந்த வகையான பொருட்களை விட்டு செல்லலாம் என்ற முழு தகவல்களையும் தெரிந்து கொள்ள www.redcycle.net.au என்ற இணையதளத்தை பார்த்து மேற்படி தகவல்களை தெரிந்து கொள்ளலாம்.
நிறைவாக, நமது வீடுகளில் நாம் பயன்படுத்தாத அல்லது காலாவதியான மருந்து பொருட்கள் பல இருக்கக்கூடும். அவற்றை சரியான முறையில் எப்படி அப்புறப்படுத்தலாம் என்று சொல்லுங்கள்.
உங்களிடம் இருந்த தேவையற்ற மருந்துகளை உங்களுக்கு அருகில் உள்ள மருந்து கடைகளில் சென்று கொடுத்தால் அவர்கள் அதை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தி விடுவார்கள். மேலதிக தகவல்களுக்கு இந்த தேவையற்ற மருந்துகளை எப்படி அப்புறப்படுத்துவது என்பதற்கு www.returnmed.com.au என்ற இணையதளத்தை சென்று பார்வையிட்டால் எப்படி இந்த தேவையற்ற மருந்துகளை அகற்றுவது என்ற முழு தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம்.
மிக்க நன்றி மணி ராமசாமி அவர்களே. வணக்கம்.
நன்றி. வணக்கம்.